திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் அர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த போற்றி பகருடை. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
ஒளியான திருமேனி உள்ளான மிகமேவு கழியாரவருமானை கடல் நாளும் அறவாமல் அடியாளும் மலர்த்தோவும் அடியார்கள் உளமான வெளியாம வரிதாய வினைகூட நினையாவே. நம பார்வதி பதையே மகாதேவ என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு சித்தாந்த ஞானசாஸ்திர நூல்களிலே எட்டு நூல்களை நமக்கு தந்தருடைய கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கி தற்பொழுது சைவ உலகம் பயன்படும்படியாக பெயர் உதவி செய்து கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தன்னை இணைத்து கொண்டவர்களுக்கும், இந்த நிகழ்வினை ஆர்வத்தோடு கண்டும் கேட்டும் கொண்டிருக்கின்ற சைவ அன்பர்களுக்கும், இங்கே இங்கே இதை கவனித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க இன்று முதல் நான்கு அமர்வுகளிலே கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்த போற்றி பகருடையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த போற்றி பகருடை என சொல்லக்கூடிய இந்த நூல் என்ன அமைப்பினை உடையது என்பதை நாம் தெரிந்து கொண்டு நூலுக்கு உள்ளே செல்வது நலம். இந்த நூல் எதற்காக வந்திருக்கின்றது என சொன்னால், நன்றி கடப்பாடிற்காக வந்திருக்கின்றது. நம்முடைய தமிழானது சைவத்தோடு இணைந்தது. அந்த தமிழ் என்பது சைவத்திலே எந்த அளவுக்கு இணைந்திருக்கிறது என சொன்னால், தமிழ் மொழி ஒன்றுதான் சிவனது திருச்செவியிலே சுதந்திரமாக நுழைந்து எதையும் கூற வல்லது என்று தமிழ் விடுத்தூது நூல் நமக்கு உணர்த்துகிறது. திருச்செவியில் ஏறும்படி உரைக்க வல்லாய் உண்போர் எவர்க்கு வாய்க்குமே என்பான். நம்முடைய தமிழ் மொழி ஒன்றுதான் சுதந்திரமாக அந்த தோளுடைய செவியிலே நுழைந்து நம்முடைய விண்ணப்பத்தை உரைக்கும். அந்த தமிழுக்கு வழக்கத்தை கொடுத்த ஆசிரியர்களிலே நாம் போற்றி புகழ வேண்டிய ஒருவர் திருவள்ளுவர் தேவநாயனார். திருவள்ளுவர் யார் என்பதை திருவள்ளுவ மாலையிலே உக்கிர பெருவழியார் உணர்த்துவார். நான்மறையின் மெய்ப்பொருளை முப்பொருளா நான்முகத்தோன் தான் மறைத்து வள்ளுவனாய் தந்துரைத்த நூல் முறையை வந்திக்க சென்னி வாய் வாழ்த்த நெஞ்சம் சிந்திக்க கேட்க செவி என்று திருக்குறளை உத்தரவேதமாகவே வைத்து அங்கே போட்டிருக்கிறார். அந்த திருக்குறள் என சொல்லக்கூடியது உத்தரவேதம் ஆகையினாலே இதை செய் என்று அந்த ராஜ சங்கீதை சொல்வதைப் போல, அரசன் உத்தரவிடுவதைப் போல நமக்கு சில உண்மைகளை உணர்த்துகிறது. இதை செய் என்று அந்த திருக்குறளிலே 11வது அதிகாரமாக செய் நன்றி அறிதல் என்று ஒன்று வருகிறது. அந்த செய் நன்றி அறிதல் என்பதற்கு பரமேநாதர் உரைக்கிறார், தனக்கு பிறர் செய்த நன்மையை மறவாமை. அதிலும் நாம் கேடாது கைமாறு வேண்ட கடப்பாடோடு செய்பவர்களை நாம் மிகவும் போற்றுதல் வேண்டும் என்று அங்கே உணர்த்தப்பட்டிருக்கிறது. என்னன்றி கொன்றார்க்கு ஓய்வு உண்டா ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கின்றார். ஒருவர் செய்த உதவியை மறந்தால் அவனுக்கு உய்தியே இல்லை என்று அறுதியிட்டி வான்கோள் வள்ளுவர் உரைக்கிறார். ஆன்மாக்கனாகிய நாம் கேவல நிலையிலே இருந்து சகல நிலைக்கு வந்து சுத்த நிலையிலே செல்லுகின்ற அவரை, சுத்த நிலையில் இருக்கின்ற அந்த நிலைக்கும் இறைவன் எப்படியெல்லாம் நமக்கு உபகாரம் செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை நமக்கு நினைவு கூறுவதற்கு, நமக்கு உணர்த்துவதற்கென்றே எழுந்தது போற்றி பகருணை. இந்த போற்றி பகருணை என சொல்லக்கூடியது ஆன்மாக்களாகிய நமக்கு உயிர், ஆன்மாக்களாகிய நமக்கு நம்முடைய உமையொரு பாகம் செய்கின்ற உதவிகளையெல்லாம் அறிவுறுத்தி நம்மை அவன்பால் ஈர்க்கும்படியாக இந்த நூல் பெரிதும் துணை செய்கிறது. அவன் செய்த கருணைகளையெல்லாம் குறிப்பிட்டு போற்றி 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 என்று இந்த ஞானசாஸ்திர நூலிலே கூறுகிறான். ஆகையினாலே இந்த நூலிலே அவன் கருணை பிரவாகங்களை எல்லாம் எடுத்து கூறி போற்றி என்று கூறுகின்ற காரணத்தினாலே இதற்கு போற்றி பகருடை நூல் விளக்கம் இன்னும் பின்னே வருகின்ற பொழுது விளக்கம் சொல்லுகின்றேன். இதிலே போற்றி என்ற சொல்லுக்கு வணக்கம் என்ற பொருளும் உண்டு. அந்த கருணையோடு என்னை இன்னும் காப்பாயாக என்ற விண்ணப்பமும் அதிலே தொக்கியிருக்கும். ஆக இந்த போற்றி பகருடை என சொல்லக்கூடியது உயிர்களுக்கு இறைவன் செய்கின்ற உபகாரத்தை நினைந்து ஒரு நன்றி பெருக்கோடு இறைவனை தோத்திரம் செய்வதைப் போல அமைந்திருக்கும். ஆன்மாக்களாக நமக்கு அவன் உதவிகளை உணர்த்துவது போல் அமர்ந்திருக்கும். இந்த நூல் ஏன் இப்படி அமைந்திருக்கிறது என்பதை மேலோட்டமாக ஒரு சிந்தனையை பார்ப்போம். உயிர்களாகிய நமக்கு சுதந்திரம் என்பது இல்லை. இந்த உயிரானது அச்சு மாறி பிறந்து கொண்டே இருக்கிறது. அச்சு மாறி பிறந்து கொண்டிருக்கின்ற ஆன்மாவுக்கு தனக்கு இன்ன பிறவி இன்ன வடிவம் என்று தேர்ந்தெடுக்கின்ற ஒரு அதிகாரம் அல்லது உரிமை உயிர்களுக்கு கிடையாது. எந்த உயிருக்கு எந்த பிறப்பை எப்படி கொடுப்பது என்பதை சிவபெருமான் ஒருவனுக்கே அந்த அதிகாரம் உண்டு. ஒரு குயவன் ஒருவன் பானை செய்கிறான், கலையும் செய்கிறான், இன்னும் அகல் விளக்கு செய்கின்றான், குடமும் செய்கின்றான். அந்த மண்ணுக்கு நான் இந்த வடிவத்தில் வர வேண்டும் என்று அது சுயமாக வருதல் இயலாது. குயவன் எதை நினைத்து வணைகிறானோ அதன்படிதான் அந்த மண் குடமாகவோ கலையமாகவோ அங்கே வடிவம் பெறுகிறது. இதே போல ஆன்மாவுக்கு சுதந்திரம் இல்லை. இறைவன் தான் அதற்கு ஏற்ப அந்த பிறப்பை கொடுக்கின்றான். அந்த பிறப்பை கொடுக்கின்ற பொழுது சைவ நூல்களிலும் தமிழ் இலக்கியங்களிலே வருகின்ற நீதி நூல்கள் எடுத்துக்கொண்டாலும் மானுட பிறப்பையே உயர்த்தி பேசுகிறது. சிவஞான சித்தியார்களை சொல்லுகின்ற பொழுது இந்த மானுட பிறப்பு எவ்வளவு அரியது என்றால், ஒருவன் கடலை கையால் நீந்து கரை சேருவது என்பது ஒரு எப்படி ஒரு அரிய காரியமோ, அதே போல எல்லா பிறப்பையும் விட்டு மானுட பிறப்பு எய்துவது என்று சொல்லி காட்டுகிறார். பல்யோனி எலா ஒழித்து மானுடத்து உதித்தல் காண்டில் கடலை கையால் நீந்தியதன் காரியம் காண் என்று சொல்லி காட்டுவான். சரி, மானுட நாங்க பிறந்தால் போதாமா? கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் வேண்டும். இந்த கூழ் குருடு செவிடு பேடு என சொல்லக்கூடியதை எந்த ஒரு உயிரும் அந்த உடம்பிலே கேட்டு பெறுவது இல்லை. அது இறைவனால் அந்த ஊனம் நீக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்தாற்போன்று எடுத்துக்கொண்டால் மானுடராக பிறந்தால் மட்டும் போராது, சிவத்தை நினைக்கின்ற பக்தி உணர்வு மிக்க ஞானம் நிறைந்திருக்கின்ற பூமியிலே சென்று பிறக்கணும். அதைத்தான் நம்முடைய சித்தியார்களை சொல்லுகின்ற பொழுது நரர்பையில் தேயம் தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒளிந்து தோன்றல் புண்ணியத்தால் ஆகும். எனவே அறிவு சூன்யங்களாக இருக்கிற நாத்திகம் நிறைந்திருக்கின்ற மண்ணிலே சென்று பிறராமல் இறை உணர்வு மிக்க ஓர் இடத்திலே பிறப்பது நம்முடைய புண்ணிய வசம் என்று சொல்லி காட்டுகிறது. இந்த மானுட பிறப்பு ஏன் இப்படி உயர்வு என்று சொல்லப்படுகிறது? மானுடனுக்கு ஒன்றுதான் ஆறாவது அறிவு என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆறாவது அறிவு என சொல்லக்கூடியது ஆறறிவு அறிவே அவற்றோடு மனநே தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். இந்த மனம் எப்படிப்பட்டது? சிந்தித்து தெரியக்கூடிய ஒரு வல்லமை உடையது. ஒரு ஞானாசிரியர் உணர்த்த கேட்டு சிந்தித்து தெளியக்கூடிய ஆற்றல் இந்த மனத்திற்கு உண்டு. அப்படி சிந்திக்கின்ற பொழுது இந்த ஆன்மாவானது தன்னுடைய சிந்தனையிலே தான் அடைகின்ற இன்ப துன்பத்தை உணர்கிறது. இன்ப துன்பத்தை உணர்கின்ற பொழுது துன்பத்தை விரும்பாத நமக்கு இந்த துன்பம் ஏன் வந்து சேர்ந்தது, விளக்க இயலாது, அதை ஏன் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது எல்லாம் சிந்திக்கின்ற பொழுது அந்த ஆன்மாவிடத்தே பாவம் என்று ஒன்று இருக்கிறது, புண்ணியம் என்று ஒன்று இருக்கிறது, இன்பம் ஒன்று இருக்கிறது, துன்பம் என்று ஒன்று இருக்கிறது, இதையெல்லாம் கூட்டி வைக்கின்ற சிவம் இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்று அங்கே தெரியப்படுகிறது. ஆக மாண்டனாக பிறந்து சிந்தனை செய்து இறை உணர்வு அங்கே ஏற்படும். அப்படி இறை உணர்வு ஏற்பட்ட அந்த நிலையில்தான் அந்த பிறப்பு தான் தான் பெறுதற்கரிய அரிய பிறவியாக நினைந்து அந்த ஆன்மா பெருமிதம் கொள்ளும். அப்படி தனக்கு கிடைத்த பிறவியே பெரிதன போற்றிய மாண்ட பிறவியை பெரிதன போற்றினார் அப்பர் பெருமான். மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்று அங்கு சொல்லி காட்டினார். இதே போன்று எடுத்துக்கொண்டார் சேர்க்கலார் பெருமான். தன்னுடைய நூலை தொடங்குகிறார். இறைவன் உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்க திருச்சிற்றம்பலம் தான் கொடுத்த அடியை வைத்து முதன் திருப்பாட்டை அமைத்தார். அடுத்த திருப்பாட்டு தன்னுடைய பிறவியைத்தான் அவர் போற்றினார், மாநில பிறப்பைத்தான் போற்றினார். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய் வரலர் பொற்றாள் தொழ. இறைவனை தொழுவதற்கு வந்திருக்கின்ற இந்த மானுட பிறப்பினை நான் போற்றுகிறேன் என்று அழகாக சொல்லிக்காட்டுகிறார். தடுத்தாட்கொண்ட புராணத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் திருச்சிற்றம்பலத்தானுடைய ஆடலை காட்ட கண்டு அவரும் பிறப்பைத்தான் போற்றினார். தென்னிலா வளர்ந்த வேணியாய் உந்தன் திருநடன் கும்பிட பெற்று மண்ணிலே வந்த பிறவி எனக்கு வாலிதாம் இன்பம் என்று இருந்தார். சேக்கரார் பெருமான் பெரிய புராணத்தை பாடிக்கொண்டு வருகின்ற பொழுது ஒவ்வொரு சருக்கத்தின் முடிவிலே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஒரு துதி வைப்பார். அந்த துதியிலே வருகின்ற பொழுது அடியார்க்கும் அடியேன் என்று திருவாய் மலர்ந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவடியை தொழுவதற்கு வந்த இந்த பிறப்பை நான் வணங்குகிறேன், மாநில பிறப்பை வணங்குகிறேன் நான். நேசம் நிறைந்த உள்ளத்தார் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். ஆக இந்த மானுட பிறப்பை வந்ததை அவர்கள் பெருமையாக அவர்கள் போற்றினார்கள். ஆனால் இந்த மானுட பிறப்பு நமக்கு எப்படி வந்திருக்கிறது? அப்பர் பெருமான் ஒரு திருப்பாடலிலே அழகாக கூறியதை நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். இந்த உடம்பு எப்படி கொடுத்திருக்கின்றான்? ரெண்டு கால்கள் ரெண்டு கம்புகளை போட்டு நட்டு அதனை சுற்றி சுவர் எழுப்பி அதிலே நீர் மண் முதலான விளைத்ததை போல இரத்தம் நிணம் எலும்பு முதலானைகளை வைத்து ஒரு சிறு ஓலைக்குடி செய்வதை போல நம்முடைய உடம்பை அமைத்து மயக்க உணர்வையும் சேர்த்து நம்மை படைத்திருக்கிறார். அப்புறம் பெருமான் சொல்லி காட்டுறார், மால் கொடுத்து இருகை ஏற்றி கடை நிறைத்து இறைச்சி மேய்ந்து தோல் படுத்து உதர நீரால் சுவர் எடுத்து இரண்டு வாசல் ஏழை உடைத்து ஆவ அமைத்து ஏழு சாதோகம் பண்ணி மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரி காடனாரே. ஆக ஒரு மயக்கத்தையும் அங்கே நமக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ஆனால் இந்த பிறப்பை போற்றுகின்ற ஞானாசிரியர்மார்கள் இந்த பிறப்பு எதற்காக வந்தது என்று மயக்கம் உள்ளவர்களுக்கு உணர்த்துகிறார்கள். மானுட பிறப்பு தானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆணிடத்து ஐந்தாடும் அரண்பணிக்கன்றோ தலையே நீ வணங்கா என்று திருவங்க மாலையிலே இந்த உடம்பு பெற்ற பலனை சொல்லி காட்டுகிறார். மணிவாசக பிறந்தது திருப்பூவோலிலே வணங்க தலை வைத்து வார்களல் வாய் வாழ்த்த வைத்து என்று உடம்பு பெற்ற பலனை சொல்லி காட்டுகிறான். நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார் பொன்வண்ணத்து அந்தாதியிலே சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன் செப்ப நா அமைத்தேன் வந்தனை செய்ய தலையமைத்தேன், கை தொழ அமைத்தேன், வந்தனை செய்வதற்கு அன்பமைத்தேன், மெய் அரும்ப வைத்தேன், வெந்த வெண்ணீரன் ஈஷர்க்கு இவையான் விதித்தனவே என்று சொல்லி காட்டினார். இந்த உணர்வு எப்பொழுது ஏற்படுகிறது? நம்முடைய உச்சி முதல் பாகம் வரை உள்ள இருக்கின்ற அங்கங்களை எல்லாம் நம்முடைய அரணுக்கு நாம் மனம் வாக்கு காயத்தை தத்தம் செய்து அவனோடு நன்றி கடப்பாடு உடையவர்களாக எப்பொழுது ஆகின்றோம் என்றால் அவன் செய்த ஒரு பேருபகாரத்தை நினைக்கின்ற பொழுது. இந்த ஆன்மாவானது எப்படி ஒரு பிறப்பை எடுக்கிறது தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஒரு உடம்பில் இருந்து உயிர் நீங்குகிறது, அது எந்த பிறப்பு இருந்தாலும் சரி, ஈயாக இருந்தாலும் சரி, தேடாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உடம்பில் இருந்து உயிர் நீங்குகிறது. நீங்கி அந்த உயிர் வான மண்டலத்தை அடைகிறது. வான மண்டலத்தை அடைந்து அந்தரங்கமாக இருக்கிற அந்த உயிர் மழை நீராகவோ பனி நீராகவோ பூமியில் விழுகிறது. அப்படி மழை நீராகவோ பனி நீராக பனியை துளியாகவோ விழுந்த அந்த நீரினை எந்த உயிர் பருகுகிறதோ, அது மானுடனோ விலங்கோ எந்த உயிரோ, பயிர்களுக்கு அது பயிர்களுக்காகவோ சென்று செல்லுகின்ற பொழுது அந்த நீரோடு ஆன்மாவும் உள்ளே சென்று விந்து உற்பத்தியாகி அதற்கு பின்பு ஆனிடத்தில் இருந்து தோன்றிய அந்த உயிர் விந்து பெண்ணிடத்தை சென்று அந்த வயலிலே விளைந்து உருவமாக வெளிவருகிறது. ஆக இந்த உயிரானது இப்படி வானமண்டலத்தில் இருந்து மழை நீராகவும் பனி நீர் போலும் இந்த பூமியிலே விழுந்து எந்த உயிரால் அது பருகப்படுகிறதோ அந்த உயிர் இனமாக அது தோன்றுகிறது. இப்படி தோன்றுகின்ற அந்த உயிர்களிலே மானுட பரப்புதான் உயர்ந்தது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மானுட பரப்பு உயர்ந்தது என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகவே நமக்கு வந்ததுதான் போற்றி பகுரடை. இந்த போற்றி என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்முடைய சைவத்திலே எண்ணற்ற நூல்கள் இருக்கிறது. இப்பொழுது நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற குற்றமுடி உமாவதி சிவாச்சாரியார் சுவாமிகள் அருள் செய்த சித்தாந்த சாஸ்திர நூல்களில் ஒன்றாக இருக்கிற போற்றி பகுரடை, மணிவாசக பெருந்தகை இதே கருத்தை இதே செய்தியை வைத்துக் கொண்டு போற்றி திருவகவல் என்று ஒன்று செய்திருக்கின்றார். அருமையான நூல். இதே போன்று இந்த கருத்துக்களை எல்லாம் பிரதிபலிக்கின்ற வகையிலே கந்தர்களி வெண்பாவிலும் இருக்கிறது. உயிருக்கு முதல் தொடக்கம் முதல் முக்தி பேறு வரை எப்படியெல்லாம் இருத்தல் வேண்டும் இருக்கின்றது, என்ன உபகாரம் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை அழகாக இந்த மூன்று நூல்களும் நமக்கு தெள்ள தெளிவாக அங்கே உணர்த்துகிறது. அப்படி உணர்த்துகின்ற இந்த நூல்களிலே கொற்றமுடி உமாபதி சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளி செய்த இந்த போற்றி பகருடை சிவபிரான் ஆனவர் ஆன்மாக்களுக்கு கருவில் இருந்து பெண் வயிற்றிலே முதலில் தோன்றுகின்ற அந்த கருவில் இருந்து முத்தி வரை செய்யும் உபகாரத்தை பகுரடை வெண்பாயாப்பில் போற்றி சொல்லி துதித்தார். இது ஒரு துதிநூலாகவே அமைந்திருக்கிறது. இப்படி போற்றி சொல்லி பகுரடை யாப்பிலை செய்த காரணத்தினாலே போற்றி பகுரடை. இந்த பகுரடை என சொல்லக்கூடியது வெண்பாயாப்பில் பல அடிகளால் எழுதப்பெறுவது பகுரடை யாப்பு என்று சொல்லுவார்கள். இரண்டுக்கு மேற்பட்ட எழுதை தொடையை கொண்டு வருவதாக பல தொடையை உடையதை பகுரடை என பெயர் பெற்று வருகிறது. இதிலே இந்த நூலினுடைய ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், இப்படியெல்லாம் உபகாரம் செய்கின்ற அந்த பரம்பொருளிலே துதித்து முடிக்கின்ற பொழுது அந்த பரம்பொருளானவர் இப்படி மேலான கதி அடைவதற்கு அந்த பரம்பொருளே தன் தம்முடைய குருவாகிய மறைஞான சம்பந்தராக வந்தார் என்று தன்னுடைய குருவாகிய மறைஞான சம்பந்தரை துதித்து இந்த நூலை முடிக்கிறார். ஆக குருவால் தான் முக்தி என்பதையும் உணர்ந்து அதை நமக்கு ஆன்மாக்களாகிய நமக்கு உணர்த்த குருவாக வந்தது சிவமே என தன்னுடைய குருவாகிய மறைஞான சம்பந்தரை போற்றி இந்த நூலை முடிக்கிறார். 95 கன்னிகளை உடையது. போற்றி என்பதை அடிப்படையாக வைத்து பாடப்பட்டது. 14 இடங்களில் போற்றி போற்றி என்று வருகிறது. இந்த போற்று என சொல்லக்கூடியதிலே நம்முடைய சைவ திருமுறைகளை எடுத்துக்கொண்டால் போற்று பகரோடு இருக்கிறது, போற்று திருவகவர் இருக்கிறது, அப்பர் சுவாமிகள் அருள் செய்த போற்று திருத்தாண்டகம் என்று ஒன்று இருக்கிறது, திருவிளையாடல் புராணத்திலே போற்றி திருவிளையாடல் புராணத்து ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் செய்திருக்கின்ற போற்றி கலிமன்பா என்று ஒன்று இருக்கிறது, 11 திருமுறையிலே கோயில் நான்மணி மாலை, கோயில் நான்மணி மாலை பட்டினத்து சுவாமிகள் அருள் செய்தது போற்றி வடிவிலே அமைந்திருக்கிறது, பட்டினத்து சுவாமிகள் அருள் செய்திருக்கின்ற திருவொற்றியூர் ஒருபா ஒருபோது அதுவும் போற்றி வகையிலே அமைந்திருக்கிறது, நக்கீர் தேவ நாயனார் அருள் செய்த போற்றி திரு கலிவன்பா என்ற ஒன்றும் போற்றியிலே அமைந்திருக்கிறது. இப்படியாக அமைந்திருக்கின்ற இந்த நூல்களிலே நம்முடைய உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்திருக்கின்ற இந்த போற்றி பகருடை எந்த அமைப்பிலே இந்த நூல் அமைந்திருக்கிறது என்பதை லேசான ஒரு பகுப்பை நாம் தெரிந்து கொண்டால் நூலுக்குள் செல்வதற்கு நமக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். 1 கண்ணியில் இருந்து இறைவனானவன் உயிர்கள் பொருட்டு தன்னுடைய சொரூப நிலையிலே இருந்து தடத்த நிலைக்கு வருகின்ற அந்த உண்மையை நமக்கு உணர்கிறான். முதல்ல உயிர்களுக்கு அவன் செய்கின்ற உபகாரம் தன்னுடைய சொரூப நிலையை விட்டு தடத்த நிலைக்கு வருகிறான். 4 கண்ணியிலே இருந்து 5 இடைவிடாது செய்து அதிலே கேவல சவல சுத்த நிலைகளிலே ஆன்மாக்களுக்கு எப்படி அந்த 5 மூலமாக அவன் பேருபகாரம் செய்கிறான் என்பதை 4 கண்ணியிலிருந்து கோரத் தொடங்குகிறான். 6 கண்ணியில் இருந்து உயிர்களுக்காக அவன் தனு கரண போன போகத்தை கொடுப்பதை அங்கே உணர்த்தி காட்டுகிறான். 13-14 கண்ணியிலே உயிர்க்கு சிவபெருமான் தாயின் கருவிலிருந்து இருக்கின்ற பொழுது அந்த தாயினுடைய கருவிற்கு எந்த சேதம் வராதபடி எப்படியெல்லாம் காக்கிறார் என்பதை 13 கண்ணியிலே இருந்து 19 கண்ணி வரைக்கும் அதை காட்டுறார். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, இந்த நூலுக்கு மகுடமாக திகழ்வது. 19 கண்ணியிலே இருந்து தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்பட்ட அந்த குழந்தை, குழந்தை பருவத்திலே எப்படி அந்த குழந்தைக்கு இறைவன் தாய் மூலம் அங்கே உபகாரம் செய்கிறான், உதவி செய்கிறான், எப்படி அவன் அங்கே கருணை செய்கிறான் என்பதை சொல்லி காட்டப்படுகிறது. 23 சகல நிலையிலே வருகின்ற இந்த ஆன்மாக்களுக்கு எப்படி இச்சை ஞான கிரியைகளை எப்படி இறைவன் அங்கே எழுப்புகிறான் என்பதை முறையாக கூறுகிறான். 24-35 கண்ணி வரை உயிர் 5 இறைவன் எப்படி அந்த உயிர்களுக்கு அருள்பாவிக்கின்றான் என்பதை சொல்லி காட்டுவான். 35-38 கண்ணி வரை உயிர்கள் செய்கின்ற நல்வினை தீவினைகளை அந்த ஆன்மாவின் உடனே இருந்து கொண்டு அவன் ஒரு கணக்கு எழுதி கொண்டிருப்பதை உணர்த்துகிறார். ரொம்ப தெரிய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், ஆன்மா செய்கின்ற நல்வினை தீவினைகளை எல்லாம் அந்த ஆன்மாவோடு உடன் இருந்து ஒரு கண்காணியாக இருந்து அந்த ஆன்மாவினுடைய நல்வினை தீவினை இரண்டையும் எழுதுகின்ற அந்த முறைமை உணர்த்தப்படுகிறது. 38-53 கண்ணி வரை அந்த உயிர்களுக்கு பரிபக்வம் ஏற்படுவதற்காக வினைப்பயனை ஊட்டும் முறையினை உணர்த்துகிறார். 53-59 கண்ணி வரை அப்படி வினைப்பயனை உணர்ந்த அந்த ஆன்மாவுக்கு எப்படி சத்தினிபாதம் அங்கே அந்த ஆன்மாவிடத்து நிகழ்கிறது என்பதை உணர்த்துவார். 59-71 மூவகைப்பட்ட ஆன்மாக்கள், விஞ்ஞானங்கள பிரளயாகல சகல சொல்லக்கூடிய ஆன்மாக்களுக்கு எப்படியெல்லாம் அவர் அனுக்கிரகம் செய்கிறார் என்பதை உணர்த்தி காட்டுகிறார். 71-78 உள்ள கண்ணிகளிலே தீட்சை செய்து ஆணவ மதத்தை நீக்கும் முறைமையை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். 78-84 கண்ணி வரை ஆன்மாக்களுக்கு சிவனது உண்மை நிலையினை அப்பொழுது தரிசிக்கும்படி செய்கின்றார். 84-87 ஆன்மாக்களுக்கு ஆன்ம தரிசனம், ஆன்ம சொரூபத்தை அங்கே கிட்டும்படியாக செய்கிறார். கேவல சகல சுத்த நிலைகளையும் அந்த ஆன்மா தரிசித்து அறியும்படியாக செய்கிறார். 87 கண்ணி வரை அந்த உபகாரத்தை எல்லாம் சொல்லி முடித்து 87-95 கண்ணி வரை அந்த பரம்பொருளாக எவருமான் உயிரை சிவமாம் தன்மையாக்கி அடிமையாக்கி அர்பாலித்துக் கொண்டிருக்கின்ற முறைமையை உணர்த்துகிறார். இப்படி படிமுறையாக நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் இந்த போற்றி பகரோடையிலே உணர்த்தி காட்டுகிறார்.